ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல் டு வாய்ஸ் ஆஃப் கார்த்திக். லைஃப்பில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் லேட்டர் பீரியடில் ஒரு பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து ஒரு உலக உண்மை அப்படின்னு சொல்லலாம். என்னடா சின்ன விஷயங்கள் எப்படா வந்து ஒரு பெரிய காசை உருவாக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் சொல்கிறேன். ஹிரோஷிமா நாகாசாகி இப்படின்ற அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நம்ம காலங்காலமாக கேட்டு ஹிஸ்ட்ரி புக்ஸில் படித்து நிறைய பேர் வந்திருப்போம். பட் அந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சின்ன டிரான்ஸ்லேஷன் எரர் சொல்கிறியே, இதில் என்ன பெருசாக வரப்போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இந்த வேர்ல்டு வார் டூ நடந்த டைம், அதாவது எண்டிங் பீரியடில், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் இவங்கெல்லாம் ஒரு டீம்னு நம்மளுக்கு தெரியும். இந்த பக்கம் அமெரிக்கா, அவங்கெல்லாம் ஒரு டீம். ஸோ அமெரிக்கா வந்து இவென்ச்சுவலாக எல்லா இடத்தையும் கேப்சர் பண்ணிடுறாங்க, ஜெர்மனி, இட்டாலி எல்லாத்தையும். கடைசியாக ஜப்பான் கிட்ட வந்து ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்று வைக்கிறாங்க, ஒரு கமாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி ஜப்பானில் இருக்க அந்த ஒரு போர் குற்றவாளிகள், அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போட்ட போர் குற்றவாளிகளை நீங்கள் வந்து எங்ககிட்ட சரண்டர் பண்ணிடுங்க, பண்ணலன்னா ஜப்பானை வந்து நாங்கள் ஒரு பெரிய கான்சிக்வன்ஸுக்கு வந்து ஈடுபடுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கேட்குற ஜாப்பனீஸ் பிரசிடென்ட் வந்து அப்போ வந்து சுசுக்கின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கார், என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அவர் வந்து ப்ரெஸ் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இது மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு ஒன்று சொல்லியிருக்காங்களே, நீங்கள் அதை பற்றி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க சத்தியமாக அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்கார் ஜாப்பனீஸில். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு பெரிய வேர்ல்டு ரெனவுண்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சொன்ன விஷயத்தை வந்து ரொம்ப தப்பாக கேப்சுலேட் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொன்ன அந்த ஒரு பிரசிடெண்ட்டோட வேர்டை, என்ன நடந்தால் எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கிளை பார்க்குற அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப எரிச்சலாகி, என்ன இந்த ஆள் இப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்சிக்வன்ஸை வந்து ஜப்பானுக்கு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹிரோஷிமா நாகாசாகி பாம்பிங்க அதுக்கப்புறம் தான் கேரி அவுட் பண்ணியிருக்காங்கன்றது தான் உண்மை. ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் எரர் தான் இன்றைக்கி வரைக்கும் பல லட்சம் ஃபேமிலிஸ் வந்து இந்த பாம்பிங்கோட இம்பேக்டை வந்து தாங்கிட்டு இருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டாங்க இந்த ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர் தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப விளையாட்டாக நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியம், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம். சின்ன வயசில் வந்து 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராமிஸை வந்து ஒரு விளையாட்டாகவே விளையாடிருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல் டைமில் வந்து என் பென்சில் பாக்ஸ் எடுத்தது யாரா அப்படின்னு சொல்லுவான், நான் எடுக்கலடா அப்படின்னோடனே, எங்கே மதர் ப்ராமிஸ் பண்ணு, காட் ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கையை காட்டி ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அப்படியே வானத்தில் ஊதுற மாதிரி, ஊதுனா வந்து கடவுளுக்கு போய் சேர்ந்துருமா. ஸோ அப்படிலாம் வந்து விளையாடிருக்கோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையை கிராஸ் வச்சுட்டு இந்த பக்கம் சத்தியம் பண்ணால் வந்து அது பலிக்காது அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ப்ராமிஸ் பண்ணால் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி அது ஒரு ப்ராமிஸே ஒரு விளையாட்டாக வந்து விளையாடிருப்போம். ஸோ அப்போ வந்து சின்ன பசங்க இல்லையா, ஸோ வந்து ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு இம்பேக்டான ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாது. பட் இப்பயும் வந்து ஒரு பெரிய ஆளானதுக்கப்புறமும் வந்து இந்த ப்ராமிஸை வந்து யாரும் மதிக்காமல் இருக்கிறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து நம்ம இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் தான் வந்து மதிக்காமல் விடுறதுனால தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை. சரி, ப்ராமிஸில் என்ன வந்துடப்போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ சுற்றி நடக்கிற ஒரு சில ப்ராமிஸை வச்சே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லிங் பாயிண்ட் ப்ராமிஸ்னு ஒன்று இருக்குது. செல்லிங் பாயிண்ட் ப்ராமிஸ் எப்படின்னா மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராமிஸ். புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஒரு காலேஜுக்கு நீங்கள் போய் அட்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜு அந்த ஒரு அட்மிஷன் ப்ரௌச்சரை நம்ம கையில் வாங்கி பார்ப்போம். பார்க்கும்போது நம்ம கண் ஃபஸ்ட்டு போய் தேடுற விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்பி தான் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, ஓ இங்கே படித்தா நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்பி தான் காலேஜுக்குள்ளே சேர்ப்போம். பட் அது 100% நடக்குதா அப்படின்றது வந்து எவென்ச்சுவலாக காலேஜ் முடித்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸோட பவரை வந்து இந்தியா யூஸ் பண்ண தெரியாமல் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ப்ராமிஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். பட் அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு லைஃப்பை டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். இந்தியாவோட ஒரு பேக்ரவுண்ட், அந்த பையனோட ஒரு பேக்ரவுண்ட், அவன் எவ்வளோ ஒரு லோன் கட்டி படிச்சிருப்பான் அந்த ஒரு கோர்ஸை அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிக்காமல் ஒரு செல்லிங் பாயிண்ட்டுக்கு மட்டுமே அந்த ஒரு 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஒரு சில கம்பெனிலாம் வந்து சொல்லுவாங்க டாப் எம்என்சிஸில் வந்து உங்களை பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில காலேஜில்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு மூடத்தனமாக ஆக்கி அந்த பையனை வந்து ஃப்ளஸ்ட்ரேட் ஆக்கிற அளவுக்கு வந்து அந்த 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் வந்து அவங்க லைஃபே ருயின் பண்ணும். இன்னொரு ப்ராமிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப்ஹோல் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ராமிஸை நம்ம நம்பி நம்பி ஏமாறுறதே வந்து நம்ம வேலையாக வச்சுட்ருக்கோம். இது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலே ஆப்வியஸாக நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் தான் வருது, அதில் கொடுக்குற அந்த ஒவ்வொரு அந்த பொலிட்டீஷியன் கொடுக்குற அந்த ஒவ்வொரு வாக்குறுதி நம்பிக்கைகள், நான் ரோடு போட்டு தரேன், நான் வந்து ஸ்கூல் பண்ணித்தரேன், ஸ்கூலை வந்து திருப்பி கட்டித்தரேன், ஸ்கூலில் டாய்லெட் கட்டித்தரேன் அப்படின்னு வந்து இஷ்டத்துக்கு வந்து வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அதே வந்து நம்பி வந்து நம்ம வந்து ஓட்டு போடும். ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு 50%, ஒரு 25% பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்க ப்ராமிஸ்லாம் வந்து ஒரு காற்றுல கலந்த ஒரு இதுவாக தான் மாறிடும். அவங்கள போய் நம்ம போய் கான்டாக்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சார் ரோடு போட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஜெயிச்சிட்டிங்க, ஏன் போட்டு தரல அப்படின்னு கேட்கவும் முடியாது. ஸோ காலங்காலமாக வந்து நம்ம ஊர் வந்து நாசமாக போகிறதுக்கு இதுவும் ஒரு ப்ராமிஸ், இந்த ப்ராமிஸும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு ப்ராமிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் சிட்டிசன் ப்ராமிஸ் அப்படின்னு. இந்தியன் சிட்டிசன் ப்ராமிஸ்னா நம்ம ஸ்கூலில் இருக்கட்டும், ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒரு செரிமனியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், அப்போ வந்து ஒரு இந்தியனாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, பிளட்ஜின்னு ஒன்று ஒரு விஷயம் ஒன்று பண்ணும், இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வயசு குழந்தையை ரேப் பண்ணுறது, ஒரு 10 மாதம் பிறந்த குழந்தைய பெண் குழந்தைய ரேப் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பிளட்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளட்ஜும் ஒரு ப்ராமிஸ் தான் இல்லையா, பிளெட்ஜ் வந்து ஒரு ஆப்வியஸாக ஒரு ப்ராமிஸ் தான். ஸோ அந்த பிளெட்ஜ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை மதிக்காமல் ரொம்ப ஒரு ப்ரூட்டலாக ஒரு அனிமலாக மாறி ஒரு 7 மாதம் குழந்தை, 7 வயசு குழந்தையெல்லாம் ரேப் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ப்ராமிஸை மதிக்காமல் விட்டது தான் வந்து இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது வந்து என்னோட ஒரு நம்பிக்கை. இன்னும் ஒரு சில ப்ராமிஸ் பார்த்திங்கன்னா கில்லர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய உயிர் பலிகளை உருண்டாக்குறதே இந்த ஒரு ப்ராமிஸ் தான். பொதுவாக எல்லைக்கு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ நமக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பார்டர் வந்து எங்களுக்கு, இந்த பார்டர் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே ப்ரீ ஏஷியண்டாக லீடர்ஸை வச்சு பிரிக்கிற ஒரு பார்டர். ஸோ இதை வந்து நம்ம வந்து தாண்டி வரக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். பட் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் எல்லையை தாண்டி வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி உள்ளே பெனிட்ரேட் பண்ணி உள்ளே டிஃபென்ஸை வந்து ப்ரீச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸை ப்ராம் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்த ஒரு ப்ராமிஸை மதிக்காமல் விடுறது, அதாவது வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட், இந்த ஒரு ட்ரீட்டியை மதிக்காமல் விட்டு இல்லை எனக்கு வந்து அடுத்த நாட்டில் இருக்க வந்து அழுதா போதும், அவங்க ஃபேமிலி என்னாலும் போதும் அப்படின்னு, நீ வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணல, நீ வந்து ஒரு இந்தியாவை அட்டாக் பண்ணல, இந்தியாவில் இருக்க ஒரு சிட்டிசனோட ஒரு லைஃபை ஸ்பாயில் பண்ணுற, அதாவது வந்து அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அவனுக்கு ஒரு பையன் இருக்கும், இல்லை புதுசாக பிறந்த குழந்தையே கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கவங்களாம் அழணும், அதுக்காக வந்து நான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு ப்ராமிஸை மதிக்காமல் விடுறது அப்படின்றது வந்து நிறைய உயிர் பலிகளை வந்து உண்டாக்கும். சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியே வச்சுப்போமே. அக்னி சாட்சியாக வந்து இத்தனை பெரியவங்க வாழ்த்தை வந்து ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த ஃபேமிலி கோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா லைன் கட்டி நிற்கிறாங்களாம், அதாவது டிவோர்ஸ் கிடைக்குமா 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 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இயரிங் வந்தாலும், ஆக்சுவலாக இயரிங் வந்து அதிகப்படுத்திகிட்டே போவாங்களாம் இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸுக்கு. எப்பவும் பார்த்திங்கன்னா அந்த டிவோர்ஸ் கேஸோட இயரிங் அதிகப்படுத்தினா இவங்களோட மென்டாலிட்டி மாறுதா, ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களா அப்படின்றத யோசிப்பாங்களாம். பட் அதையும் வந்து இவங்க யோசிக்காமல் வந்து டிவோர்ஸ் அப்படின்றது ஒரே ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு ஒரு சில கான்சிக்வன்சஸ் இருக்கும். பட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களாம் யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ வருஷம், 100 வருஷம், ஒரு 60ஆம் கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு ஒரு சில கப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஸோ இவங்கெல்லாம் எப்படி ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒழுக்கம், அந்த ஒரு கல்ச்சரோட அந்த ஒரு கோரை வந்து மதித்தது தான் வந்து உண்மையான ஒரு காரணம். ஸோ அதை வந்து நம்ம வந்து யாரும் மதிக்கிறது இல்லை இந்த காலத்தில். அப்படின்றதுனால தான் இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பாவமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ் ஆகிற கப்புள்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப வந்து ஒரு பெயினான ஒரு ஃபேக்டர். அந்த குழந்தை அனுபவிக்கக்கூடிய வழி, அதாவது நம்ம ஃபாரின்லலாம் பார்த்துருக்கோம், பொதுவாக அந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பிரிஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் இவங்க கிட்டே இருக்கணும், ஒரு வாரம் அவங்க கிட்டே இருக்கணும். நம்ம ஜென்ரேஷனில் இருக்கவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்து சூடு போட்டுக்கிட்டாங்க. நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது, அமெரிக்காக்கார மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கோம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஒரு அமெரிக்கா சிட்டிசனில் போய் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எவ்வளோ ஒரு கல்ச்சராக வாழ்கிறாங்க, ஒரு ஃபேமிலி இவ்வளோ நாள் வச்சு வாழ்கிறாங்க, 100 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அவங்க கிராண்ட் டாட்டர்ஸ்லாம் பார்த்து இது பண்ணுறாங்கன்னு அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற அந்த ஒரு ஸ்டேஜில், நம்ம வந்து ஒரு ஃபாரின் கல்ச்சர்ப்பா, லிவிங் டுகெதர் அப்படி இப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வரைக்கும் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியை கலைக்கணும்னு முடிவு பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த பசங்க, அவன் தான் சொன்ன இல்லையா, டிவோர்ஸ் ஆகிற அந்த கப்புளுக்கு இருக்கிற அந்த ஒரு பசங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இவரண்ட்டாக அவங்க செப்பரேட் ஆன பேரண்ட்ஸோட கிட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அம்மா வரல, அப்பா வரல அப்படின்றத இருக்கட்டும், அந்த பாசத்துக்கு ஏங்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களோட ஒரு மனஸ்தாபத்துக்காக அந்த குழந்தையோட எதிர்காலத்து கூட விளையாடுறது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரோக்கன் ப்ராமிசஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். என்னடா எல்லாமே ப்ரோக்கன் ப்ராமிஸ்ன்னு சொல்கிறியே, உண்மையான ப்ராமிஸே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, உண்மையான ப்ராமிஸ் இருக்குது தான், உண்மையான ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து உண்மையாக ப்ராமிஸ் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணாமல் அது தப்பான இடத்துல பண்ணி பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிடுவாங்க. இந்த எலெக்ஷன் டைம் சொன்னேன் இல்லையா, இந்த எலெக்ஷன் டைமில் இன்னொரு விஷயமும் நடக்கும். காசு கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு வீடாக வருவாங்க பொலிட்டீஷியன்ஸ். வரும்போது கற்பூரத்தில் சத்தியம் பண்ணி நீ எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்களும் சாமிக்கு போயிருந்து என்ன பண்ணுவாங்க, அதே ஆளுக்கே நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்ம இதுமாரி பண்ணிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்லிட்டு அதே ஆளுக்கே ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஓட்டு போட்டுருவாங்க. சரி, இந்த ப்ராமிஸ் மேலே இருக்க மதிப்பு எப்போ நம்ம ஊரில் போக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம இந்தியாவில் ப்ராமிஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, மகாபாரதத்தில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும், பீஷ்மர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இந்த கௌரவாஸோட வந்து காட் ஃபாதர் மாதிரி. அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, கௌரவாஸோட அப்பாவுக்கு வந்து, இது வந்து முன்னாடி நடக்கிற ஒரு இன்சிடெண்ட், கௌரவாஸோட அப்பாவுக்கு வந்து இவர் வந்து சுயம்பரம் நடத்துறதுக்காக வந்து 3 ராஜகுமாரிகளை வந்து வலுக்கட்டாயமாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வருவாருன்றாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வர ஒரு பொண்ணு, அதில் வந்து 3 பேருமே சிஸ்டர்ஸ்ன்றாங்க. ஸோ அதில் ஒரு பெண் தான் வந்து அம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்பை வந்து ஆல்ரெடி ஒரு ராஜாவை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ராஜா கூட சண்டை போட்டு தான் பீஷ்மர் வந்து இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு வருவார். ஸோ இந்த அம்பை வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கௌரவாஸோட அப்பா வந்து இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, மீதி இருக்க அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அம்பையை வந்து ஷீஸ் லெஃப்ட் அலோன். ஸோ அப்போ வந்து என்ன ஒரு ஆப்ளிகேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ராஜாவை லவ் பண்ணுறேன், நான் அவரை போய் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹாப்பியாக போய் அந்த ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க, என்னை வந்து அங்கே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. பட் அப்போது என்ன அந்த ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை வந்து ஒரு ஆள் வந்து என்னை தோக்கடிச்சிட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு போனான் இல்லையா, ஸோ இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு தர்மமாக இருக்காது, அந்த ஆளில் தான் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது பீஷ்மரை தான் போய் நீ போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மனசு உடஞ்சி போயிட்டு திருப்பி பீஷ்மர் கிட்ட வந்து என்ன நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பீஷ்மர் வந்து ஒரு பேச்சுலர், ஒரு பக்கா பேச்சுலர், அவர் வந்து ஓவ் பண்ணிட்டார் இது மாதிரி நான் வந்து இந்த கௌரவாஸோட வம்சத்துக்கு வந்து நான் வந்து சேவை பண்ணணும், அதனால் நான் வந்து தான் கட்டப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அது மாதிரி. ஆனால் கட்டப்பா அளவுக்கு டவுன் ரோடர் கிடையாது, இவர் கொஞ்சம் ராயல் பர்சன் அப்படின்ற மாதிரி, நான் வந்து பேச்சுலராகவே இருப்பேன், இங்கே இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அம்பையோட அந்த ஒரு ஆப்ளிகேஷன் வந்து இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கோபம் அடைஞ்சு போயிட்டு ரொம்ப ஃபெரோஷியஸாக ஆகுறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் போது பீஷ்மரை வந்து இவங்க சபிக்கிறாங்க. என்னென்னா, நான் என்னோட கையால் தான் உங்களோட சாவு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீஷ்மர் ஆப்வியஸாக அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நீ என்னைக்கு என் முன்னாடி வந்து தோன்றியோ அன்னைக்கு நான் வந்து என்னோடய வெப்பன்ஸ் எல்லாம் நான் த்ரோ பண்ணிடுறேன், உன்னை உங்ககிட்ட நான் வந்து டெத்துக்கு வந்து சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து ஒரு வேர்டை கொடுக்குறாரு. ஸோ அம்பை வந்து எவென்ச்சுவலாக அவங்க லைஃப் எண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு ஜென்மத்தில் வந்து சிகண்டி அப்படின்ற ஒரு கேரக்டரில் உள்ளே திருப்பி வராங்க. இது வந்து அவங்களோட ரெண்டாவது ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிகண்டி அப்படின்னு வராங்கன்னா இப்போ வந்து அந்த பாரத போர், அதாவது குருச்சேத்திர யுத்தம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த குருச்சேத்திர யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பீஷ்மர் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கௌரவாசோட சைடில். ஸோ பாண்டவர்களுக்கு எதிராக வந்து போர் பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டுருக்காரு பீஷ்மர். பீஷ்மர் வந்து எந்த மாதிரி ஒரு மைட்டியான ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா வந்து ஈ குட் எந்த வார் வித்தின் 3 arrows அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இவர் வர்றதை பார்த்த உடனே கிருஷ்ணர் வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட்லேயே அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஒரு டாக்டிக்கலாக யோசித்து சொல்கிறவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் அம்பையோட செகண்ட் ஜென்மத்தில் இருக்க அந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாரு. சிகண்டியை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி அவரை கூட்டிகிட்டு வராங்க. வாரில் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் பீஷ்மர் இருக்கார், அதோட பாண்டவர்ஸை ஈஸியாக தோக்கடிக்கிற ஸ்டேஜில் இருக்கார். அப்போ அவர் முன்னாடி சிகண்டி வராங்க. அவர் கொடுத்த அந்த வார்த்தை பொய்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட லைஃப்பை எண்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது வந்து எல்லா வெப்பன்ஸையும் த்ரோ பண்ணிக்கிறாரு. நிறைய ஆரோஸ் அவர் மேலே பாயுதுன்றாங்க. அந்த ஆரோஸோட ரத்த வெள்ளத்தோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு இறந்து. எவென்ச்சுவலாக ஒரு அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் இறக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா, நம்ம ஜெயிக்க தான் போகிறோம், நம்ம எதுக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அந்த வாரம் வந்து ஈஸியாக வந்து கௌரவாஸுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்க முடியும். பட் அந்த ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து அந்த காலத்தில் இருக்கவங்க நிறைய பேர் மதிச்சதாக சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்கும். இந்த கௌரவாஸோட துரியோதனன் இருக்கார் இல்லையா, அவர் வருவார் வந்து இது மாதிரி கேட்பார், ஏன் நீங்கள் இது மாதிரி சத்தியத்தெல்லாம் வந்து கடைபிடிச்சிங்க, நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கும் போது சொல்லுவார், நம்மளுக்கும் ஒரு அக்ரிணை, அதாவது அக்ரிணைன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்ஸ் கம்மியாக இருக்க ஒரு ஆர்கானிசம், ஆடு மாடு அந்த மாதிரி விஷயங்கள், நமக்கும் அக்ரிணைக்கும் ஒரு மனுஷனுக்கும் அக்ரிணைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணைக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, அதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோக்காலே கிடையாது, இஷ்டத்துக்கு போவோம் இஷ்டத்துக்கு சாப்பிடும் இஷ்டத்துக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கானிசம். அதை தவிர்த்து மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவென்ச்சுவலி ஒரு அட்வான்ஸ்டு சென்ஸ் இருக்க ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சனுக்குன்னு பார்த்தீங்கன்னா காட் கொடுத்தது அந்த சென்ஸ் எல்லாம் கொடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒழுக்கங்களும் இந்த மாதிரி கரெக்டான ஒரு சத்தியம் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு சென்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி நடந்திருக்கேன், நான் ஒரு ட்ரூ ஹியூமன் பீன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த இந்தியன் கல்ச்சர் எப்போ ருயின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து இந்த பிரிட்டிஷ் உள்ளே வந்தப்போ ஜெயித்த முக்காவாசி வார் எதனால் ஜெயித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்க வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க, பட் இந்தியன் கிங்ஸ் கிட்ட அது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, ஆக்சுவலாக அவங்க ஜெயித்ததோட ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ராஜா கூட நீங்கள் போர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஈவினிங் மேலே வந்து நீங்கள் வந்து போர் தொடுக்கக்கூடாது, ஈவினிங்லாம் போர் எண்ட் ஆகிடும், திருப்பி அடுத்துகிட்டே தான் அது கண்டினியூ ஆகும், பின்னாடி இருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த ஒரு லூப்ஹோல்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு முக்காவாசி அவங்க வாரம் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, பிகாஸ் இந்தியன் கிங்ஸ் வேர் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றாங்க. கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு நிறைய விதமான வார்ஃபேர்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு இந்தியன் கிங்ஸ் கிட்ட தான் அவங்க மோதுறாங்கன்னு தெரிஞ்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில வீக்னஸஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மார்ட்டு இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம மதிக்கக்கூடாது, நம்ம மதிக்காமல் இவங்களை ரூயின் பண்ணி இவங்களை டிஃபீட் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லி யூஸ் பண்ணதாகவும், அது அப்படியே வந்து காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி சத்தியங்கள் இப்படிலாம் வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அதெல்லாம் எதுக்கு மதிச்சுக்கிட்டு, நம்ம மதிச்சோம்னா நம்மளை எல்லோரும் ஏறி மதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு உண்மை. ஸோ யாருமே நினச்சிருக்க மாட்டோம் இல்லையா இது மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராமிஸை கடைசி வரைக்கும் நம்மளால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நினச்சி தான் அந்த ப்ராமிஸை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த எபிசோடை பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் கேட்பீங்க, என்னடா நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த ஒரு க்வெஸ்சன் எனக்குள்ளே வந்ததுனால தான் இந்த எபிசோடை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ யாருக்காச்சும் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அந்த ஒரு ஹார்ட் அண்ட் சோலை போட்டு அந்த ப்ராமிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு பாண்டோ கிடையாது, இது வந்து ஒரு வேர்ட். ஒரு வேர்டோட மதிப்புன்றது வந்து, அதுக்காக தான் நான் இவ்வளோ இன்சூரன்ஸை நான் கவர் பண்ணி சொன்னது. அந்த ஒரு வேர்டை நீங்கள் என்னைக்கு காப்பாற்றுறீங்களோ பிஹேவியர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ, ஒரு பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டியாக மாறும். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை நினைக்கும் போது அந்த நீதி நேர்மை நியாயம்ன்றது வந்து எப்பயுமே தோக்காதுன்றதான் என்னோடய நம்பிக்கை. ஸோ வித் தட் நோட் இந்த எபிசோடை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். திருப்பி நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.